விவிலியம் காலமெலாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 16.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு கற்பனை காட்சியோடு இன்றைய நம் தேடலை நாம் துவக்குவோம்.
ஒரு செல்வந்தரின் மகனுக்கு திருமணம் நிகழ்கின்றது. திருமண விழாவின் முக்கிய கட்டமாக மாலை மாற்றுதல், தாலி கட்டுதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. பொதுவாக இந்நேரங்களில் முக்கியமான ஒருவர் மாலைகளை எடுத்துக் கொடுக்க அவற்றை மணமக்கள் மாற்றிக்கொள்வர். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அந்நிகழ்வுக்கு முன் மணமகனின் தந்தை மேடையில் ஏறி பேசுகின்றார். இந்த திருமண விழா நல்ல முறையில் நடைபெற பெரிதும் உதவியவர்கள் பலர். அவர்களில் ஒருவரை நான் மேடைக்கு அழைக்கப் போகின்றேன் என்று அந்த செல்வந்தர் கூறுகின்றார். மணமேடைக்கு முன் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் பல முக்கிய புள்ளிகள் தங்களில் யாரை அவர் அழைக்கப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். மணமகனின் தந்தையோ அரங்கத்திற்கு பின்புறம் செல்கின்றார். வீடியோ கேமராக்கள் அவரை துரத்தி செல்கின்றன. அரங்கத்தின் பின்புறம் துப்புரவு செய்யும் 10 தொழிலாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களில் வயது முதிர்ந்த ஒருவரை அரங்கத்திற்குள் அழைத்து வருகின்றார் மணமகனின் தந்தை. மாலைகளை எடுத்து மணமக்களிடம் தரும்படி அந்த முதியவரிடம் கேட்கின்றார் செல்வந்தர்.
அன்புள்ளங்களே, இது ஒரு கற்பனைதான். இவ்விதம் நிகழ்ந்தால் அங்கு உண்டாகும் அதிர்ச்சியை நம்மால் ஊகிக்க முடியும். ஒரு வகையில் இதை ஆனந்த அதிர்ச்சி என்றும் சொல்லலாம். இதையொத்த ஆனந்த அதிர்ச்சியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதியுள்ள ஒரு மடல் நமக்கு தருகின்றது. யூபிலி ஆண்டில் நாம் பெறக்கூடிய பரிபூரண பலன் குறித்து யூபிலி ஆண்டு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பேராயர் ரீனோ ஃபிசிக்கெல்லா அவர்களுக்கு திருத்தந்தை எழுதிய மடலில் நம் கவனத்தை சமுதாயத்தின் விளிம்புகளில் வாழ்வோரிடம் கொண்டு செல்கின்றார் திருத்தந்தை. சமுதாயத்தின் ஓரங்களில் வாழ்வோரை தேடிச் செல்வதும் அவர்களை மீண்டும் மையங்களுக்கு கொணர்வதும் திரு அவையின் முக்கிய பணி என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளதை நாம் அறிவோம். பரிபூரண பலன் குறித்து திருத்தந்தை வெளியிட்டுள்ள இந்த மடல் ஓரங்களை மையமாக்கும் அவரது எண்ண ஓட்டத்திற்கு மற்றும் ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது.
அன்புள்ளங்களே, யூபிலி ஆண்டு, புனித கதவு, பரிபூரண பலன் என்ற கருத்துக்களை சிந்திக்கும் போது புனித கதவுகளை தேடி வருபவர் எவ்விதம் பரிபூர்ண பலனை அடைய முடியும் என்ற எண்ணமே முதலில் தோன்றும். ஆனால் புனித கதவுகளை தேடி வர இயலாதவர்களை இம்மடலில் சிறப்பாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, அவர்கள் வாழும் இடங்களிலேயே புனித கதவுகள் உள்ளன, அதன் வழியே இறைவன் அவர்களை தேடிச் செல்வார் என்ற பாணியில் பேசியிருப்பது ஆனந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதியோரை, நோயுற்றோரை முதன்மைப்படுத்தி சிந்தித்திருப்பதும் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறை கைதிகளை பற்றி குறிப்பிட்டிருப்பதும் நம் ஆனந்த அதிர்ச்சிக்கு காரணங்கள். பொதுவாக சிறைகளில் வாழ்வோர் மீது சமுதாயத்தின் கவனம் அதிகம் பதிவது கிடையாது. சிறைகளில் பெரிய அளவில் கலவரங்கள் நடைபெறும் போது மட்டுமே அவை உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்கும். ஆனால் திருத்தந்தை அவர்கள் தன் பணிவாழ்வில் சிறை கைதிகள் மேல் காட்டி வரும் அக்கறை அவர்களை அடிக்கடி உலக ஊடகங்களின் கவனத்திற்கு கொணர்ந்துள்ளது.
இத்தாலியின் பதுவை சிறையில் இருக்கும் ஜாங் அகோஸ்தீனோ ஜியாங்கிங் என்பவரை குறித்து சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்தித்தோம். இதோ அன்புள்ளங்களே மற்றொரு நிகழ்வு. இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டின் ஒரு முக்கிய நிகழ்வாக திருத்தந்தை அவர்கள் மெக்சிகோ நாட்டில் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் போது ஹுவாரஸ் நகருக்கு சென்றார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்வரை இந்த நகரம் குற்றங்களின் உலக தலைநகர் என்று அழைக்கப்பட்டது. இங்குள்ள சிறைச்சாலை பல வன்முறைகள் இடம்பெற்ற சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலைக்கு திருத்தந்தை செல்ல விழைந்த போது திருத்தந்தையின் பாதுகாப்பு குறித்து பலருக்கும் தயக்கம் எழுந்தது. இருந்தாலும் திருத்தந்தை அங்கு செல்லும் தன் திட்டத்தை கைவிடவில்லை. கைதிகளிடம் அவர் பேசிய போது, நம் சிறைகள் மனித சமுதாயம் எந்நிலையில் உள்ளது என்பதை கூறும் அடையாளங்கள் என்று கூறினார்.
நாம் எவ்வகையான சமுதாயத்தில் வாழ்கின்றோம் என்பதற்கு ஓர் அடையாளமாக நம் சிறைகள் உள்ளன. அநியாயங்களுக்கு எதிராக நாம் காக்கும் மௌனம், நாம் செய்ய தவறியவை தூக்கி எறியும் கலாச்சாரம், வாழ்வை ஆதரிக்கும் மனமின்றி நம் குழந்தைகளை திக்கற்றவர்களாக விட்டுவிடும் போக்கு என்று நம் கலாச்சாரத்தில் மலிந்துவிட்ட தவறுகளுக்கு அடையாளமாக நம் சிறைகள் உள்ளன
என்று கூறினார் திருத்தந்தை. அன்பு நெஞ்சங்களே, குற்றம் புரிந்தவரை சமுதாயத்திலிருந்து பிரித்து அடைத்து வைப்பது குற்றங்களை குறைக்கும் வழியல்ல என்றும், அக்குற்றங்கள் சமுதாயத்தில் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் சூழல்களை சரி செய்வதே குற்றங்களை களைவதற்கு வழி என்றும் பல தருணங்களில் கூறி வந்ததை ஹுவாரஸ் சிறையில் மீண்டும் கூறினார் திருத்தந்தை. சமுதாயத்தை பாதுகாப்பதாக எண்ணிக்கொண்டு குற்றவாளிகளை சமுதாயத்தின் விளிம்புகளில் சிறைகளில் தனிமைப்படுத்துவது தவறு என்பதை உறுதியாக நம்பும் திருத்தந்தை, சிறையில் இருப்போரை இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்களில் இணைத்துள்ளார் என்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லையே.
உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா.
அன்பு நெஞ்சங்களே, யூபிலியின் பரிபூர்ண பலனை பெறுவதில் சிறை கைதிகளை திருத்தந்தை முன்னிலைப்படுத்தியுள்ளது யூபிலியின் நோக்கமாக விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள எண்ணம் என்றே சொல்ல வேண்டும். லேவியர் நூல் 25 பிரிவில் யூபிலி ஆண்டுகளின் கடமைகள் கூறப்பட்டுள்ளன. இந்த கடமைகளில் கடன்களை ரத்து செய்தல், அடிமைகளை விடுவித்தல், அவரவர்க்குரிய நிலங்களை திரும்பப் பெறுதல் என்பவையே முதன்மையான கட்டளைகளாக கூறப்பட்டுள்ளன. விவிலியம் முதன்மைப்படுத்தும் யூபிலி கடமைகளை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் சிறை கைதிகளை யூபிலி கொண்டாட்டத்தில் இணைத்துள்ளார் திருத்தந்தை.
அன்பு இதயங்களே, முதியோரும் நோயுற்றோரும் தாங்கள் வாழும் இடங்களிலேயே யூபிலியின் பரிபூரண பலனை பெற முடியும் என்று தன் மடலில் குறிப்பிட்ட திருத்தந்தை, சிறை கைதிகளையும் இறைவன் தேடிச் சென்று தன் இரக்கத்தை வழங்குகின்றார் என்று சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார். சிறைப்பட்டோரை இறைவன் சந்திக்கின்றார் என்ற எண்ணம் சில விவிலிய நிகழ்வுகளை நம் நினைவுக்கு கொணர்கின்றது. அவற்றில் முதலாவது யாக்கோபின் மகன் யோசேப்பை பற்றியது. எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு தவறாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். சிறையில் அவரோடு ஆண்டவர் இருந்தார் என்பதை தொடக்க நூலில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
தொடக்க நூல் பிரிவு 39. யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்துச் சென்று அடைத்து வைத்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றியளித்தார்.
அடுத்ததாக நம் நினைவுக்கு வருவது திருமுழுக்கு யோவான். மன்னன் நேரோதின் நடத்தை சரியில்லை என்பதை துணிவுடன் எடுத்துரைத்த திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கப்படுகின்றார். இறைவனோ இயேசுவோ அவரை சிறையில் சந்தித்ததாக நற்செய்தியில் சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் அனுப்பிய சீடர்கள் வழியே இயேசு அவருக்கு ஆறுதலும் உறுதியும் வழங்கினார். இது யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே நிகழ்ந்த மறைமுக சந்திப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
தன் பணி வாழ்வில் நோயுற்றோருக்கும் தீயாவியால் துன்புற்றோருக்கும் இயேசு புதுவாழ்வு தந்துள்ளார். ஆனால் அவர் சிறை கைதிகளை சந்தித்தார் என்றோ அவர்களுக்கு உதவினார் என்றோ ஒரு நிகழ்வும் நற்செய்திகளில் இடம்பெறவில்லை. அவர் சந்தித்த இரு கைதிகள் அவருடன் சிலுவையில் அறையுண்ட இரு குற்றவாளிகள் மட்டுமே. அவர்களில் ஒருவருக்கு இயேசு முழு விடுதலை தந்து தன்னுடன் விண்ணகத்திற்கு அழைத்துச் சென்றார் என்பதை அறிவோம்.
அன்பு இதயங்களே, சிறையில் இருந்தோர் இயேசுவின் தனிப்பட்ட கவனத்தையும் கனிவையும் பெற்றவர்கள் என்பதை அவர் வழங்கிய இறுதி தீர்ப்பு உவமையில் நாம் காணலாம். மத்தேயு 25 பிரிவில் கூறப்பட்டுள்ள இந்த உவமையில் அவர் தன்னை ஒரு சிறை கைதியாக உருவகப்படுத்தி பேசியிருப்பது நம் கவனத்தை அதிகம் ஈர்க்கின்றது. சிறையில் இருப்போரை காணச் செல்வதால் ஒருவர் ஆசீர் பெறுவார் என்று பொதுப்படையாக சொல்லாமல் தன்னையே ஒரு சிறை கைதியாக உருவகித்து இயேசு பேசியிருக்கின்றார். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக அவர் கூறியுள்ளார். சிறை கைதியான இயேசுவை தேடி வந்தவர்கள் இறைவனால் ஆசீர் பெறுவர், நித்திய வாழ்வடைவர் என்று இயேசு கூறுவது நம் மனதில் ஆழ பதிகின்றது. எனதருமை அன்புள்ளங்களே, அண்மையில் நாம் கொண்டாடிய இறை இரக்கத்தின் ஞாயிறன்று திருத்தூதர் தோமாவை சந்திக்க சீடர்கள் தங்கியிருந்த மேலறைக்கு இயேசு சென்றார் என்பதை நற்செய்தியாக வாசித்தோம். அந்த மேலறை ஒரு சிறைக்கூடம் என்று சொன்னால் அது மிகையல்ல. யூதர்களுக்கும் ரோமையர்களுக்கும் பயந்து தங்களையே அந்த மேலறையில் சிறைப்படுத்தி கொண்ட சீடர்களை இயேசு தேடிச் சென்றார். கதவு ஜன்னல்கள் அனைத்தையும் மூடி வாழ்ந்த சீடர்கள் தங்கள் உள்ளங்களையும் சந்தேகம் என்ற கதவால் மூடி வைத்திருந்தனர். சீடர்கள் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட அந்த சிறையின் கதவுகள் மூடியபடியே இருக்க இயேசு அவர்கள் நடுவே நின்றார், தூய ஆவியை பொழிந்தார், அவர்களை விடுவித்தார்.
யூதர்களுக்கு பயந்து மேலறை என்ற சிறையில் தன்னை அடைத்துக் கொண்டவர் திருத்தூதர் பேதுரு. கிறிஸ்தவர்கள் மேல் கொண்ட வெறுப்பு என்ற சிறையில் தன்னை அடைத்துக் கொண்டவர் திருத்தூதர் பவுல். இவ்விருவரும் உயிர்த்த கிறிஸ்துவால் விடுதலை பெற்றனர். தாங்கள் அடைந்த விடுதலை அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொண்டபோது இவ்விருவரும் மதத் தலைவர்களால் சிறையில் அடைக்கப்பட்டனர். இறைவன் அவர்களை சிறையில் சந்தித்து மீண்டும் ஒருமுறை விடுதலை தந்தார் என்பதை திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இவ்வாறு சிறைப்பட்டோரை சந்தித்து இறைவன் தன் இரக்கத்தை பொழியும் பல நிகழ்வுகள் விவிலியத்தில் இடம்பெற்றுள்ளன. சிறைப்பட்டோர் தங்கள் சிறையிலேயே இறைவனின் இரக்கத்தை பெற முடியும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ள வார்த்தைகளை கேட்கும்போது இந்நிகழ்வுகள் மனதில் தோன்றுகின்றன.
அன்பு இதயங்களே, சட்டத்தின் பார்வையில் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோருக்கு இயேசு பணியாற்றவில்லை என்றாலும் அவர் ஆற்றிய பணிகள் அனைத்திலும் விடுதலை என்பது உயிர் நாடியாக இருந்தது. அவர் வழங்க வந்த விடுதலை சொற்களால் மட்டுமல்ல, அவற்றை விட அவரது செயல்கள் வழியே வெளியானது. நோயினின்று அவர் தந்த விடுதலை அவர் ஆற்றிய புதுமைகளாக நற்செய்திகளில் பதிவாகியுள்ளது. இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் நாம் மேற்கொண்டுள்ள விவிலிய தேடல்களில் அடுத்த சில வாரங்கள் இயேசு ஆற்றிய புதுமைகளில் நமது பயணத்தை தொடர்வோம்.
உறவுகள் என்னை பிரிந்தாலும் உறவாயினில் வா, வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாயினில் மனிதம் இழந்தாலும் உண்மையை உரைத்திடவா, எம்மில் உறவை வளர்த்திடவா. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.